இந்த சர்ச்சை எப்படி ஆரம்பிச்சது, உங்க கவனத்துக்கு எப்ப முதல்ல வந்ததுங்க?
இந்த சர்ச்சை வந்துங்க எனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நாளுக்கு முன்னால இருந்து எனக்கு போன் வர ஆரம்பிச்சதுங்க.
யார்கிட்ட இருந்து?
யாருன்னு வந்து பேர் சொல்லாம போன் பண்ணாங்க. போன் பண்ணி இந்த மாதிரி இந்து பெண்களை கேவலமா எழுதியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பேசினாங்க. சில பேர் வந்து எடுத்தோம்னா ரொம்ப மோசமான வார்த்தைகள் திட்ட ஆரம்பிச்சாங்க. அப்படி போன் கால்கள் வந்துட்டு இருந்ததுங்க. நான் வந்து அதை உண்மை யாராவது சில பேர் படிச்சுட்டு இந்த மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. அப்புறம் ஒரு இப்போ 2-3 நாளுக்கு முன்னாடிதான், 2-3 நாளுக்கு முன்னாலதான் வந்து இந்த மாதிரி சேர்ந்து அமைப்புலாம் சேர்ந்து போராட்டம் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சது. எங்கிட்ட நல்ல விதமா பேசினவங்களுக்கு எல்லாம் நான் வந்து அதை பத்தியான அந்த நாவலை பத்தியான விளக்கங்கள் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அவங்க வந்து இந்த ஊரை இழிவுபடுத்திருக்கிறீங்க, பெண்கள் இழிவுபடுத்திருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப 2 நாளுக்கு முன்னாடிதான் அவங்க பெரிய அளவு போராட்டம் பண்றாங்க அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சதுங்க.
அவங்க கிட்ட பேசின போது அவங்க வந்து காவல்துறை கிட்ட இது தொடர்பா புகார் கொடுத்திருப்பதாகவும், காவல்துறையினர் தங்களுடைய புகாரின் அடிப்படையில் உங்ககிட்ட விசாரித்து விட்டு பதில் சொல்வதாக தெரிவிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உங்க காவல்துறை கிட்ட இருந்து உங்களுக்கு எதுவும் விளக்கம் கேட்கப்பட்டதா?
இல்ல, காவல்துறை கிட்ட இருந்து இது வரைக்கும் நாங்க எங்கிட்ட விளக்கம் கேட்டு எதுவும் வரலைங்க. அவங்க புகார் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் எனக்கு மற்ற இது மூலமா தெரிஞ்சதுதான், செய்திகள் மூலமா தெரிஞ்சதுதான். எங்கிட்ட என்ன எதுவும் விளக்கம் கேட்கல. நானும் வந்து இவரு மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு ஒரு புகார் கொடுத்துருக்கிறேன். நானுங்க இந்த மாதிரி எனக்கு சிறுபேசியில் அச்சுறுத்தல் வந்திருக்கு, இந்த மாதிரி போராட்டம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு புகார் மனு கொடுத்துருக்கிறேங்க.
உங்களுடைய புகார் மனுவுக்கு காவல்துறையினுடைய பதில் என்னவா இருந்ததுங்க?
அவரு காவல் கண்காணிப்பாளர் வந்து இதை பார்த்து நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க.
உங்களுடைய இந்த குறிப்பிட்ட நாவலை படிக்காத நேயர்களுக்காக இந்த நாவலுடைய உள்ளடக்கம் என்ன, அதை நீங்க எழுதுனதுக்கான காரணம் என்ன?
இந்த நாவல் வந்து ஒரு குழந்தை பேர் இல்லாத தம்பதியரை பற்றியான ஒரு நாவலுங்க. இது 1940களில் நடக்கக்கூடிய ஒரு கதையா நான் எழுதியிருக்கேன். அப்போ வந்து இன்னைக்கும் கூட குழந்தை பேர் இல்லாதவங்க சமூகத்துல ரொம்ப மிகவும் ரொம்ப அவமதிக்கப்படுறாங்க, அவங்க சமூகத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நிறைய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறாங்க. அதனால அந்த மாதிரியான ஒரு தம்பதியர் 1940களில் என்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது இந்த நாவலுடைய விஷயம். அதுல வந்து என்னன்னா, இப்போ குழந்தை பேருக்காக அவங்க அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நடைமுறையை வந்து கையாள்றாங்க. இன்றைய காலகட்டத்தில் செயற்கை கிருத்தரிப்பு வகைகள் இருக்கிற மாதிரி அந்த காலகட்டத்தில் இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் இந்த மாதிரி திருவிழாக்களை பயன்படுத்திக் கொள்வதுங்கிறது ஒரு நடைமுறை வழக்கமாக இருந்திருக்குது. அது நிறைய திருவிழாக்கள் வந்து அந்த மாதிரியான இதுக்கு பயன்பட்டதாக நமக்கு நாட்டுப்புறவியல் சான்றுகள்லாம் இருக்கு, நிறைய பேர் அதை பற்றி எழுதியிருக்காங்க. நாட்டுப்புறவியல் ஆய்வாளர்கள்லாம் அதை பற்றியான குறிப்புகள்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த அது மாதிரியான ஒரு விஷயம் இந்த கோயில் திருவிழால நடக்கக்கூடிய விஷயத்த அந்த தம்பதியர் வந்து குழந்தை பேருக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அதுல வந்து அவன் அந்த பெண்ணுடைய புருஷனுக்கு அதுல உடன்பாடு இல்லை, அதனால அவன் வந்து அது கூடாதுன்னு சொல்றான். ஆனா சொந்தக்காரர்கள்லாம் உறவினர்கள்லாம் வந்து அந்த முறையை பயன்படுத்தியாவது வந்து குழந்தை பெற்றுட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முயற்சி பண்றாங்க. அப்ப அவன் வந்து அதை எதிர்க்கிறான். அவனுக்கு அவனை மீறி வந்து அந்த பெண்ணை அனுப்புறாங்க. அப்ப அவன் தற்கொலை எண்ணம் வருது அப்படிங்கிறது அந்த நாவல்ல நான் முடிச்சுக்கிறேன். இதுதான் வந்து அந்த நாவலுடைய பிரச்சனை.
அந்த நாவலுக்கான தரவுகள் அப்படிங்கிறது நீங்க எங்கேருந்து எடுக்கிறீங்க?
நாட்டுப்புறவியல் வாய்மொழி வழக்காரிலிருந்து எடுத்ததாங்க, கல ஆய்வு மூலமா கிடைச்சது. நிறைய இன்னைக்கும் வந்து திருச்செங்கோடு பகுதியில 70 வயசுக்கு மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா வந்து நேரடியா சொல்ல மாட்டாங்க, நீங்க கொஞ்சம் வந்து மறைமுகமா கேட்டீங்கன்னா இந்த மாதிரியான வழக்கம் இருந்தது சொல்லுவாங்க.
இப்போ அதை எதுக்குறவங்க அல்லது உங்களுடைய இந்த குறிப்பிட்ட நாவலை எதுக்குறவங்களுடைய வாதம் என்னவா இருக்குன்னா, நீங்க வந்து ரொம்ப விவரமாக இந்தந்த தெருக்கள், இந்தந்த வீடுகள், இந்தந்த சமூகங்கள் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாக அதை பேர் குறிப்பிட்டு சொல்லியிருப்பது தான் அவங்கள வந்து அவமானப்படுத்துவதாக அந்த குறிப்பிட்ட சமூகம் அல்லது அந்த குறிப்பிட்ட விழா குழுவினர்கள் கருதுறாங்க அப்படின்னு இந்து முன்னணிக்காரங்க RSS காரங்க கிட்ட பேசும்போது சொல்றாங்க. அது தவிர்க்கப்பட்டிருக்கலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா?
இல்ல, நான் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு நாவல் எழுதப்படும் போது நாவலுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை, நாவல் புனைவான ஒரு அம்சம் அப்படின்னு சொன்னாலும் நாவலுக்கு ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்கறதுக்கு ஒரு இடப்பெயரோ ஜாதி பெயரோ பயன்படுத்தாம நாம எழுத முடியாது. அப்படி வந்து எழுதினோம்னா அது ஒரு உயிரோட்டம் இருக்கக்கூடியதா இருக்காது. அந்த அடிப்படையில தான் நாம வந்து ஒரு இடம் சார்ந்தும் வந்து ஜாதி பெயர்களையும் பயன்படுத்துறோம் படைப்புகள்ல. நீங்க எந்த தமிழ்ல வந்து நம்ம சமூகம் வந்து ஜாதி சார்ந்த சமூகமா இருக்கக்கூடிய காரணத்தினால ஜாதி பெயர்களை தவிர்த்துட்டு எழுதுறதுங்கிறதோ இடப்பெயர்களை தவிர்த்துட்டு எழுதுறதுங்கிறதோ கொஞ்சம் ரொம்ப சிரமமான ஒரு விஷயம். அதனால வந்து இப்போ வந்து அதை எழுதியிருக்கேன். நான் வந்து 1940களில் அந்த ஊருடைய அமைப்புகள் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய கற்பனையில் அதை வந்து நான் வந்து உருவாக்கி எழுதியிருக்கேன். அதில் வந்து இப்போ கோயிலை பொறுத்த வரைக்கும் எப்போதும் ரத வீதிகள் அப்படிங்கிறது எல்லா கோயில் இருக்கக்கூடிய தேர் ஓடக்கூடிய எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடியது தான். 4 ரதவீதி எல்லா ஊர்கள்லையும் இருக்கக்கூடியது தான். அது மாதிரி நான் ரதவீதியை வந்து இதில் எழுதியிருக்கேன். அது இந்த திருச்செங்கோடு அப்படிங்கிற ஊர் பெயர் வரக்கூடிய காரணத்தினால இவங்க வந்து அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. இதுலயும் நான் வந்து கடவுளை பற்றியோ அல்லது கோயிலை பற்றியோ எந்த விதத்திலையும் வந்து மோசமா எழுதலை. இப்படியான ஒரு நடைமுறை வழக்கம் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் அதில் எழுதியிருக்கேன் தவிர வேற ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் வந்து ஜாதி அப்படிங்கிறது வந்து இதுல ஒரு ஜாதி எந்த விதத்திலையும் இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் எந்த ஜாதியும் இழிவுபடுத்துற மாதிரி எல்லாம் எழுதலைங்க. இப்ப உரையாடல்கள் வரும்போது ஜாதிகளை பற்றி பேசுறது அந்த காலத்துல ஜாதிகள் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் இதையெல்லாம் குறிப்பிடாம எழுத முடியாது. எல்லா ஜாதி எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நாம வந்து எழுதணும்னா அது நாவல்ல உயிரோட்டம் இருக்காது.
இன்னொரு குற்றச்சாட்டு உங்க மேல என்ன வைக்கப்பட்டிருக்குன்னா அவங்க மூலமா நீங்க வந்து ஒரு நாஸ்திகவாதத்தை மறைமுகமா இதன் மூலமா நீங்க பிரச்சாரம் பண்றீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. நீங்க அப்படி நினைக்கிறீங்களா?
நாத்திகவாதத்தை வந்து இதுல பிரச்சாரமா வைக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. இதுல என்னன்னா இதுல வந்து ஒரு குழந்தை பேரு கொடுக்க பெறுவது திருவிழாவில பெறுவதுங்கிறது சாமியே வந்து அந்த குழந்தை பேரை வழங்குவது அப்படிங்கறதுதான். அன்னைக்கு அந்த நாள்ல வந்து எந்த ஆணோட உறவு வச்சுக்கிட்டாலும் அந்த ஆண் வந்து அவன் வந்து தனிப்பட்ட நபர் கிடையாது, அந்த இறைவனையே வந்து வரம் கொடுக்கக்கூடியவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறான். ஒவ்வொருத்தருக்குள்ளையும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் அதுக்குள்ள இருக்குதே தவிர இது நாத்திகத்தை பேசுறதல்ல. அப்படியே வந்து நீங்க நாத்திகத்தை பேசினாலும் நாத்திகமும் இந்து மதத்தினுடைய ஒரு கூறு தாங்க.
இப்போ இந்த நாவலை நீங்கள் எழுதிய போது அது ஆங்கில மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டு பரவலாக பாராட்டு பெற்ற போது இப்படியான ஒரு சர்ச்சை எங்கேயாவது நீங்க அப்போ முகம் கொடுத்தீங்களா?
இல்ல, அப்படியெல்லாம் எங்கேயுமே வந்து வரல. இதை வாசித்தவர்கள் வந்து அவங்களுக்கு வாசித்த வாசகர்களுக்கு நிறைய பேருக்கு வந்து என்ன மாதிரியான கேள்வி அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு இந்த மதிப்பீடு சார்ந்த கேள்வி வந்தது. தன்னுடைய மனைவி இன்னொருவனிடம் உறவு வச்சு குழந்தை பெறுவதுங்கிறது சரியா, அப்படியா, அதுக்கு அந்த பெண் ஒத்துக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு வேல்யூ சார்ந்த ஒரு கேள்விகள் தான் வந்து முன்வைச்சாங்க. மற்றபடி வந்து இது எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லை. அதுல வந்து அவ செஞ்சது அந்த பெண் செஞ்சது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விவாதம் கருத்து அதுதான் கேட்டாங்களே தவிர மற்றபடி சர்ச்சைக்கு உரியதாக அல்லது எதிர்ப்பாக எதையும் வந்து எதுவும் வரல.
இப்போ திடீரென்று இந்த சர்ச்சை இப்படி வெடித்திருப்பதற்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க?
எனக்கு வந்து அது அதனுடைய பின்னணி எனக்கு அவ்வளவு தெளிவா தெரியல. இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலையாக இருக்கலாம், அல்லது வந்து அந்த அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அதுல இதுல ஈடுபட்டிருக்கக்கூடிய பெரும்பாலான பேர் பாத்தீங்கன்னா அந்த நாவலை படிச்சவங்க கிடையாது. அப்புறம் அவர்களுக்கு நாவலை வாசிக்கக்கூடிய பழக்கம் இருக்கிறதா எனக்கு தெரியல. ஒரு குறிப்பிட்ட சில பக்கங்களை மட்டும் எடுத்துக்கொண்டு அது ஏதோ இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டை வந்து குறிப்பது போல அவங்க வந்து நினைச்சுக்கிட்டு பேசுறாங்க. மற்றபடி என்ன ஒரு நாவல் வாசிக்கக்கூடிய இலக்கியம் பற்றியான ஒரு பரிச்சயம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது இதனுடைய இதை எப்படி எதிர்கொள்றதுங்கிறது தெரியும். இப்ப இவங்களுக்கு அந்த மாதிரியான எதிர்கொள்ள தெரியல. இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் இதை படிச்சவரு யாரோ ஒருத்தர் இதை பத்தி சொல்லி இருந்திருக்கலாம், அது மூலமா அந்த மக்களுக்கு ஒரு தவறான அபிப்பிராயம் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து இலக்கியம் பற்றியான ஒரு புரிதல் உள்ளவர்கள்ட்ட இதை கேட்டா அது வந்து அவங்களுக்கு தெளிவுபடும்னு நான் கருதுறேன்.
இந்த சர்ச்சைக்கு பிறகு நீங்க வந்து எப்படி உணர்றீங்க உங்களுடைய எழுத்து கள ஆய்வுகள்? நீங்க வந்து அடிப்படையில ஒரு ஆய்வாளரும் கூட பேராசிரியரா இருக்கிறீங்க. உங்களுக்கு வந்து 2-3 முகங்கள் இருக்கு. ஒன்னு ஒரு கள ஆய்வாளரா இருக்கீங்க, ஒரு பேராசிரியரா இருந்து இளம் தலைமுறைக்கு கற்பிக்கிற இடத்துலயும் இருக்கீங்க, எழுத்தாளர், புனைவுகளை எழுதக்கூடிய எழுத்தாளராகவும் இருக்கீங்க. இந்த மூன்றின் அனுபவத்தை வச்சு பாக்குற போது இப்போ நீங்க எதிர்கொள்ற இந்த எதிர்ப்புங்கிறது இளம் தலைமுறை கிட்ட மதம் என்பது மீண்டும் துளிர்க்கிறது அப்படிங்கறதாக நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா, இல்ல இது வந்து அரசியல் நினைக்கிறீங்களா?
இது இப்ப இதுல எல்லாமே மதம் ஜாதி அரசியல் எல்லாமே வந்து இதுல இணைஞ்சிருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு படைப்பை வந்து எதிர்கொள்வது அப்படிங்கிறது வந்து ஒரு அரசியலாலேயோ மதத்தாலேயோ ஜாதியாலேயோ எதிர்கொள்வது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடையாது. அது வந்து ஒரு கருத்துரிமைக்கு மிக எதிரான ஒரு விஷயம். நீங்க எந்த ஒன்றையுமே இப்ப இப்படியான ஒரு எதிர்கொள்ளல் இருந்ததுன்னா எந்த ஒன்றையுமே சுதந்திரமா நீங்க எழுத முடியாது, எந்த ஒரு கருத்தையுமே எழுத முடியாது. சமூகத்துல ஒரு இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இலக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு மீறலை மையமாக கொண்டதுதான். மீறல்கள் அதை அடிப்படையாக கொண்டுதான் பெரும்பாலான இலக்கியங்கள் வந்து உருவாகி இருக்கின்றன. மகாபாரதத்துல கூட பல விதமான மீறல்கள் இருக்குது. அந்த மீறல்களையும் உட்கொண்டதுதான் வந்து நம்முடைய சமூகம், அதுக்கு இடம் கொடுக்கக்கூடியதுதான் நம்முடைய சமூகம். அதனால அந்த மாதிரி வந்து அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாத அல்ல சகித்துக்கொள்ளாத அதை வந்து எதிர்கொள்றதுங்கிறது கருத்து ரீதியா எதிர்கொள்ளாத ஒரு சூழல் இன்னைக்கு உருவாகுது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வந்து ஒரு அச்சத்தை தரக்கூடியதாக இருக்கு. நான் வந்து மாணவர்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்னாலும் மாணவர்களுக்கு நான் சமூகத்தை பற்றி கற்பிக்கும் போது சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்லித்தாகணும். நாம நடைமுறையில வந்து ஏராளமான பிரச்சனைகள் இருக்கும்போது நாம் அதை அவற்றையெல்லாம் மறைச்சிட்டு எதுவுமே இல்லாதது போல ஒரு பாவனை செய்ய முடியாது. எழுத்துங்கிறது ஒரு பாவனை கிடையாது, அதே போல கற்பித்தல்ங்கிறது ஒரு பாவனை கிடையாது. எல்லா விதமான விஷயங்களையும் வந்து நாம் இளைய தலைமுறைக்கு கொண்டு போகணும். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நான் இப்போ வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு அச்சத்தோடவும் ஒரு பயத்தோடவும் எப்படி இயங்குவது, மேற்கொண்டு இயங்குவது, எதை எழுதினாலும் தணிக்கை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து முடங்கி போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமா இருக்கு. அது ஜாதி ரீதியாக எழுதக்கூடாது, மத ரீதியாக எழுதக்கூடாது, கோயிலை பற்றி எழுதக்கூடாது, எந்த நடைமுறை வழக்கத்தை பற்றியும் எழுதக்கூடாது. எதை பற்றி எழுதினாலும் நீங்க ஒரு வேல்யூஸ் அடிப்படையா கொண்டு வந்து அதை கேள்வி கேட்க முடியும். அப்ப நீங்க எதை எழுத முடியும், அப்ப எதுவுமே எழுதாம முடங்கி இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரியான எதிர்ப்பினுடைய இது. இப்படி இருக்கும்போது நாம எழுத்தாளனா எப்படி இயங்குவது, ஒரு சமூகத்துக்கு ஒரு பேராசிரியராக ஒரு ஆசிரியராக இயங்குவதும் கூட சிரமம் தான். நீங்க வந்து இப்ப எந்த விஷயத்த பேசினாலும் இது ஏதாவது ஒரு வேலை வச்சு இப்படி பேசலாமான்னு கேள்வி கேட்க முடியும். அதனால அந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்குதுங்கிற அச்சம் வந்து எனக்கு இருக்கு.
இது அடிப்படையில ஒரு பெண் தாயாக முடியாத ஒரு சூழல், அது வந்து சமூகம் எப்படி அந்த பெண்ணை வந்து அழுத்தம் கொடுத்து இப்படி தள்ளிவிடுது அப்படிங்கறத மையப்படுத்தின ஒரு நாவல். இந்த நாவலை படிச்சுட்டு பெண்கள் எப்படி உங்ககிட்ட எதிர்வினை ஆற்றினாங்க, அந்த அந்த நாவல் வந்தபோதாகட்டும் இந்த சர்ச்சைக்கு பிறகாகட்டும் பெண்கள் கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன மாதிரியான எதிர்வினைகள் வந்திருக்கு?
பெண்கள் கிட்ட இருந்து நல்ல விதமான எதிர்வினைகள் தான் வந்ததுங்க. இந்த நாவல் வந்து உண்மையில வந்து அந்த அதுல பெண்கள் நிறைய பெண்கள் வந்து அந்த பெண்ணுடைய செயலை ஆதரிச்சவங்களும் இருக்கிறாங்க. சில பெண்கள் இல்ல, அந்த பெண் அப்படி வந்து போயிருக்கூடாது, என்னதான் வந்து அவங்க உறவினர்கள்லாம் சொன்னாலும் கூட அந்த மாதிரி குழந்தை பேருக்காக அப்படி போயிருக்க கூடாது என்று அப்படின்னு சொன்ன பெண்களும் நிறைய பேர் உண்டுங்க. ஆனா அந்த பெண்ணுடைய மன உணர்வை எல்லாருமே புரிந்து கொண்டார்கள். அதுதான் எனக்கு வந்து அதுல இருக்கக்கூடியது. அது போனது அந்த மாதிரி போய் குழந்தை பெறுவதற்காக போனது சரியா தப்பாங்கிற கேள்வியை விட அந்த பெண்ணுக்கு அப்படியான ஒரு நெருக்கடியை வந்து குழந்தை பிரச்சனைங்கிறது அந்த பெண்ணுக்கு அப்படியான ஒரு மன நெருக்கடியை கொடுக்குதுங்கிற அந்த உணர்வை வந்து பெரும்பாலான பெண்கள் புரிந்து கொண்டு பேசினாங்க.
அப்படி பாக்குற போது இந்த இன்னைக்கு எதிர்க்கிறவர்கள் எல்லோருமே ஆண்களா இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அதுல பெண்களுடைய எதிர்ப்பும் இருக்கும்?
நிச்சயமா ஆண்களா இருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்களா இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி நாவலை முழுசா படிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் வந்து இந்த மாதிரி எதிர்க்க மாட்டாங்கன்னு நான் கருதுறேங்க. நாவலை படிக்காம முழுசா படிக்காம தான் வந்து படிக்காம இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டு அது வந்து ஏதோ இன்றைக்கு இருக்கக்கூடிய திருச்செங்கோட்டை இன்றைக்கு இருக்கக்கூடிய திருவிழாவை கேவலப்படுத்துறதா அப்படி வந்து அதை பத்தி பேசுறாங்க. உண்மையில முழுமையா நாவலை படிச்சாங்கன்னா அந்த பெண்ணுடைய உணர்வு எப்படி இருக்கு, அந்த பெண்ணுக்கும் சமூக அந்த உறவினர்களுக்குமான அந்த உறவு முறை எப்படி இருக்கு, அதுல அவ எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறா அப்படிங்கறத நிச்சயமா அவங்க உணர்வாங்க.
இப்போ இந்த நாவல்ல வச்சு பேசுற போது ஒரு 70 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணுக்கு குழந்தை இல்லை என்பதனால் எவ்வளவு தூரம் வந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த பெண்ணுக்கு அந்த குழந்தை பேருக்காக திருமணம் என்கிற உறவுக்கு வெளியே உறவு கொண்டு ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டாலும் அந்த பெண்ணை வந்து தள்ளி வைக்காத ஒரு சமூகமாகவும் அது இருந்திருக்கு வேற ஒரு மட்டத்துல. ஆனா அத வந்து அப்படி நடந்ததுங்கிற தகவலை கூட ஏத்துக்க முடியாத ஒரு சமூகமா இன்னைய சமூகம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அந்த கான்ட்ராஸ்ட்.
ஆமா நிச்சயமா இருக்குங்க. நாம என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் எப்படி இருக்குன்னா நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை மேல இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை மதிப்பீடுகளை வச்சு பாக்குறதா இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகம் இருக்கு. நம்ம இன்னைக்கு நாம வச்சிருக்கக்கூடிய மதிப்பீடுகள் எல்லாமே நம்முடைய முன்னோருடைய வாழ்க்கைக்கு பொருந்தாது. அவர்கள் அவங்களுடைய மதிப்பீடுகளை வைத்து அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொண்டார்கள். அப்ப வந்து அவங்களுடைய வாழ்க்கையில என்ன மதிப்பீடுகள் இருந்ததுன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க வந்து எட்கர் டஸ்டன் வந்து தென்னிந்திய குளங்களும் குடிகளும்னு 7 வால்யூம் எழுதியிருக்காரு. தென்னிந்திய பண்பாட்டு மானிடவியல்னு நூல்கள் எழுதியிருக்காரு. அதுல எல்லாம் நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜாதிகள் அவங்களுடைய நடைமுறைகளை எல்லாம் அந்த வழக்கங்களை எல்லாம் சொல்லும் போது நம்முடைய முன்னோர்கள் என்ன மாதிரியான மதிப்பீடுகள் எல்லாம் வச்சிருந்தாங்கன்னு நமக்கு தெரியுது. இப்ப இன்னைக்கு வந்து நாம வந்து அதை அப்படித்தான் புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல இந்த மாதிரியான மதிப்பீடுகளோடு வாழ்ந்தார்கள், அது அவர்களுடைய காலத்துல சரி அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கு இருந்த மதிப்பீடுகளோட தான் முன்னோர்களும் இருந்தார்கள். அதுதான் நமக்கு பெருமை தரக்கூடிய விஷயம்னு நினைக்கிறாங்க.
அப்போ நீங்க உங்களுடைய அனுபவத்திலிருந்தும் கள ஆய்வுல இருந்தும் பாக்குறதுங்கிறது, இன்னைக்கு குழந்தை பேரற்ற தம்பதிகள் செயற்கை முறையில் கருத்தரித்தல் அல்லது வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்றுக் கொள்வது போலத்தான் அன்னைக்கு வந்து திருவிழாவில் போய் ஒரு கருவுற்று வருவதை அந்த சமூகம் பார்த்தது ஏற்றுக்கொண்டதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?
ஆமா, நிச்சயமாக நிச்சயமா. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சமூகம் வந்து அவர்களுடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு, அதுவும் குறிப்பா வந்து இந்த மாதிரி சந்ததி சார்ந்த ஒரு பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கு சில வழிமுறைகளை வந்து வைத்திருக்கிறார்கள். அந்த அந்த சமூகம் வந்து அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொண்டது. சில பேர் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் இருந்திருக்கலாம். நமக்கு இப்ப மகாபாரதத்திலேயே, மகாபாரதத்துல பாண்டவர்கள் 5 பேர் வந்து அவர்கள் பாண்டுவுக்கு பிறந்தவர்கள் அல்ல. அவங்க வந்து வேற தகப்பன், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தகப்பனுக்கு பிறந்தவர்கள். அது வந்து மகாபாரத யுத்த சமயத்துல பிரச்சனை வருது. அதை பத்தி அவங்க எப்படி பாண்டுவினுடைய மக்கள்னு அவங்களை சொல்றதுங்கிற கேள்வி வந்து வருது. அப்ப அந்த காலகட்டத்துல அதை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பிரிவும் வந்து இருந்திருக்கலாம். அது மாதிரி வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருக்கும். எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய நடைமுறையை அப்படியே எல்லாருமே ஏற்றுக்கொண்டார்கள் நாம சொல்ல முடியாது. இப்ப இந்த நாவல்லையும் கூட அந்த அவளுடைய புருஷன் வந்து அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க.
இந்த சர்ச்சைக்கு பிறகு நீங்க எப்படி உணர்றீங்க உங்க எழுத்து ஆய்வு மற்றும் செயல்பாடு பத்தி?
எனக்கு நான் வந்து எனக்கு தொடக்கத்துல இது ஒரு பெரிய வந்து இந்த இப்படி ஒரு ஒரு விஷயத்தை, ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயத்தை கூட புரிந்து கொள்ளாத ஒரு சமூகத்துக்காக நாம வந்து மேற்கொண்டு எழுதணுமா, இது வந்து எல்லாமே நம்மை முடக்கி போறக்கூடிய ஒரு விஷயமாக இவங்களுடைய கோரிக்கைகள் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்குதே அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு வந்தது. இனி சுத்தமா எழுதுவதையே நிறுத்தி விடலாமா அப்படின்னு கூட எனக்கு தோன்றியது. ஆனா அதற்கு பின்னால் எனக்கு வந்து எழுத்தாளர்கள் மத்தியில இருந்தும் தமிழ்நாட்டினுடைய வித்தியாசமாக சிந்திக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நண்பர்கள் இவர்களிடம் இருந்தெல்லாம் வந்திருக்கக்கூடிய ஆதரவு, கருத்துரிமைக்கு ஆதரவான ஒரு குரலாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு நம்பிக்கை தரக்கூடியதாக இப்ப வந்து எனக்கு மாறியிருக்கு.
இன்னொன்னும் சொல்றாங்க, இப்ப வந்து இந்த சர்ச்சைக்கு பிறகு இந்த புத்தகம் அதிகமா விக்குது அப்படின்னு, அது உண்மையா?
அது வந்து விற்பனை, அது சகஜம்தானே. இப்ப வந்து உண்மையில வந்து விற்பனைக்கு தேவை இருக்கக்கூடிய அளவுக்கு பிரதிகள் இல்லை, இருந்த பிரதிகள் எல்லாம் தீர்ந்து போயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏன்னா இதுவரைக்கும் 2 பதிப்புகள் வந்தது, 500 பிரதிகள் போட்டது, அதுவே விற்பனை முழுசா விற்பனை ஆகாம இருந்தது. இப்ப வந்து மிச்சிருந்த பிரதிகள் விற்று போயிடுச்சு. இப்ப தேவை நிறைய இருக்கு. ஏன்னா இப்ப இந்த புத்தகத்தை பத்தி இவ்வளவு பெரிய சர்ச்சை வந்த போது நிறைய பேர் வாசிக்க விரும்புறது இயல்பு தானே.